நியாயப்பிரமாணம் வந்து பிரதர் கிரிகைகள் தான் கூடாது மற்றபடி ஓகே.
வார்த்தை வந்து அதை பற்றி புரிஞ்சுக்கணும்.
பொதுவா நியாயப்பிரமாணம்னா அது வந்து மோசையினுடைய நாட்கள்ல நடந்த சம்பவங்கள் மட்டும்தான் நியாயப்பிரமாணம்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. பொதுவா நியாயப்பிரமாணம் அப்படின்னு தொட்டாலே அது வந்து மோசையினுடைய நாட்கள்ல நடந்த கிரியைகள் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார்.
இல்ல அப்படித்தான் நாங்களும் விளங்கி கொண்டோம் முந்தி முன்னே காலங்கள்ல பிரதர். அப்படித்தான் எல்லா பிரசங்களும் கேட்டிருக்கிறோமோ.
நியாயப்பிரமாணம் என்பது தேவனுடைய
வார்த்தை.
இப்ப நமக்கு வந்து புரியுது நியாயப்பிரமாணம்னா தேவனுடைய வார்த்தை. இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உள்ளதான் நான் சொன்ன மாதிரி அந்த நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம், நியாயம், பிரமாணம், கட்டளை, உடன்படிக்கை இதெல்லாம் அடங்கியிருக்கு. அத வந்து தேவன் பேசும்போது எல்லா இடத்துலயும் நியாயப்பிரமாணம் 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 சொல்லிட்டு வந்தா அது வந்து இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை நியாயம் பிரமாணம் நியாயப்பிரமாணத்துல இருந்து காணப்படுகிற கிரியைகளை குறித்து நாளை தினத்துல நம்ம விளக்கமா பார்க்கலாம். என்னாகமம் 19 அதிகாரம் 1-2 வசனத்துல வாசிப்போம்.
19:1-2 மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள்.
கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது. அப்ப இந்த ஒரு வரி வந்து நமக்கு நியாயப்பிரமாணம் என்பது கர்த்தர் கற்பித்து கொடுத்த வார்த்தை என்பது நமக்கு தெரிய வரும். அப்போ இந்த கர்த்தர் கற்பித்து கொடுத்த கர்த்தர் எழுதி கொடுத்த இந்த நியாயப்பிரமாணமான கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய ஒரு காரியத்தை தான் தேவன் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணம் ஊனம் இல்லாதது, பழுதற்றது, நுகத்தடிக்கு உட்படாதது. ஏன்னா அது வந்து ஆவிக்குரியது, அது நல்லது, அது பரிசுத்தம் உள்ளது. இதை குறித்து நம்ம நேற்று சில தினம் முன்பு நம்ம பார்த்தோம் நியாயப்பிரமாணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த வசனம் வந்து நியாயப்பிரமாணம் என்பது கர்த்தர் கற்பித்த வார்த்தை. இது வந்து எந்த விதத்திலையும் பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமான காரியத்தை தான் தேவன் நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெளிவாகிற ஒரு காரியமாய் காணப்படுது. சங்கீதம் 94:15 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 94:15
நியாயம் நீதியினிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள்.
ஆமா, கர்த்தர் கற்பித்து கொடுத்த ஊனமில்லாதத நுகத்தடிக்குட்படாத அந்த நியாயத்தை அதை வந்து பின்பற்றுவாங்களா? அந்த நியாயம் வந்து யார் பின்பற்றுவாங்க, அந்த நியாயப்பிரமாணத்தை யார் பின்பற்றுவாங்கன்னு சொன்னா செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்களா? அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை செம்மையான இருதயத்தார் பின்பற்றும் பொழுது என்ன நடக்கும்னா, இந்த நியாயம் நீதி இடமாக திருப்பி கொண்டு போகும். நியாயம் நீதியாக என்ன பண்ணும்னா திருப்பி கொண்டு போகும். ஏன்னா நியாயப்பிரமாணம் நல்லதான் போதிக்குது, நியாயப்பிரமாணம் நீதியை தான் போதிக்குது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையாக இருக்கு. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் தவறான பாதைக்குள்ள ஜனங்களை வழி நடத்தி போகாது. ஆனா ஜனங்க தான் நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து பாவத்துக்கு உட்பட்டு போயிட்டாங்க. அப்போ நியாயப்பிரமாணம் என்பது தேவனுடைய வார்த்தை என்பதுக்கு 200% நமக்கு உறுதியான வசனங்களை நம்ம தியானிக்கிறோம். அப்ப நியாய பிரமாணத்துல நடக்கும்போது நியாயம் வந்து நீதியின் இடமாக திரும்பும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். நியாயம், அதனாலதான் சொன்னேன், நியாய பிரமாணத்துல நியாயம் பிளஸ் பிரமாணம் அப்படின்றத கவனிக்கிறோம். அப்ப இந்த நியாயம் என்கிற வார்த்தைக்கு நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம், நியாயம் இதெல்லாம் ஒரே தன்மையில கடந்து போகுது. அதனாலதான் எழுதும் போது இப்படி எழுதுறாங்க, நியாயம் நீதியின் இடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள் அப்படின்றாரு. அதனாலதான் Romans 7:1 எழுதுறாரு, விரோதி இருக்கிற வரைக்கும் நியாய பிரமாணம் ஒருவனை ஆளுகிறது என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களான்றாரு. அப்போ இதோடு இருக்கிற வரைக்கும் இருதயத்துல எழுதி கொடுத்துட்டாரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியாய பிரமாணம் இருதயத்துல எழுதப்பட்டிருக்கு, சரியா? அப்போ அது அதுல நடக்கும்போது என்ன ஆகும் சொன்னா, அது நீதி, நீதியின் பக்கம் நடத்தி கொண்டு போகும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதனே நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த காரியங்களோட தொடர்ச்சியாக இதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இத நம்ம நல்ல தரவா தெரிஞ்சுக்கிட்டதுதான் நியாய பிரமாணம் என்பது தேவனுடைய வார்த்தை, அது நீதியின் பக்கமா நம்மளை கொண்டு போகும் அப்படின்றத வந்து நல்ல தரவா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போக முடியும். அப்போ நியாயம் வந்து நீதியின் இடமாக திரும்பும்னு சொன்னா எப்படி திரும்பும்னு சொன்னா, செம்மையான இருதயத்தான்னு சொன்னா அவங்க நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவங்களா இருக்கும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, நியாய பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையான நான் அழிக்கிறதுக்கு வரலன்னு, அதை நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்றது. அப்போ நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற செய்து முடிக்கணும், செய்து முடிக்கிறதுக்கு தான் நிறைவேற்றுதல்னு சொல்லி அர்த்தம். இயேசு வந்து நியாய பிரமாணத்தை எல்லாத்தையும் முடிச்சுக்கிறாரு சிலுவையில அப்படின்னு சொல்லி முடிச்சு, அதனுடைய அர்த்தங்கள் என்னன்றதை நம்ம வந்து செய்தியினோட தொடர்ச்சியில நம்ம வந்து பார்த்துட்டு போவோம். இங்க வர நாட்கள் தொடர்ச்சியில அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இயேசு வந்து எதை முடிச்சாரு, எதை தொடங்கிட்டு வர, இப்ப எதை செய்துட்டு வராரு, நம்ம எதை செய்யறோம், எதை செய்யணும் அப்படின்ற காரியங்களை எல்லாம் குறித்து நம்ம பார்ப்போம். அப்ப ஏ தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நம்ம மீறும் பொழுது நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்கிற அந்த வசனத்தின்படி தீர்ப்பு வந்தோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து கை கொண்டு நடக்கணும் அப்படின்றது வந்து உறுதியாகுது. அதாவது நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடக்கணும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. அப்போஸ்தலர் 4:18-19 வசனம் எப்படியாக எழுந்தது, அப்போஸ்தலர் 4:18-19 வசனங்களை ஒருத்தர் வாசிக்க வைப்போம்.
அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள்.
இந்த இடத்துல நடந்த சம்பவம் வந்து பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்றதுங்க, தேவனுடைய பிரமாணங்களை நியாயங்களை குறித்து நாங்க பேசுறது நியாயமா இருக்குமா, அல்லது தேவனுக்கு செவி கொடுக்காம உங்களுக்கு செவி கொடுக்கறது நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. இந்த விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த ராயினுடைய சட்டத்துக்கும் தேவனுடைய சட்டத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுவும் நியாய பிரமாணம் தான் போதிக்குது. ராயினுடைய சட்டத்துக்கும் தேவனுடைய சட்டத்துக்கும் கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி நியாய பிரமாணம் சொல்லுது. அப்படி ராயனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியும் போது ராயன் சொல்றா, இயேசு கிறிஸ்துவ குறித்து நீங்க வந்து பேசக்கூடாது, இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் கூடாது, சபைகள் நடத்தக்கூடாது, சுவிசேஷங்கள் அறிவிக்க கூடாது, இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் வந்தா உடனே நம்ம ராயனுக்கு கீழ்ப்படிய முடியுமா? முடியாது. தேவனுக்கு, தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு தான் நம்ம கீழ்படியணும். அப்ப இந்த விஷயத்திலயும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க கீழ்படுகிறதா அல்லது வந்து நாங்க தேவனுக்கு கீழ்படுகிறதா இல்ல எது நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்க முடியுது. தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படிஞ்சாதான் அது நியாயமா இருக்கும், அப்பதான் அது நீதியின் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அதுக்குதான் இந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த அப்போஸ்தலர் 4:18 இந்த வசனத்தை எடுத்து காமிக்கிறேன். அப்போ நம்ம வந்து நியாய பிரமாணம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை என்பதுல உறுதியா இருந்தாலும், இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில கூட தேவனுடைய இந்த நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துறதுக்கு நம்ம உறுதியா இருக்கணும். அது அப்போ சிலருங்க செஞ்சதனுடைய ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்து பார்க்கணும். ஏன்னா உறுதி இல்லாத ஆத்துமாக்களை சிறைப்பிடிக்கும்படிக்குதான் தேவனுடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தப்படுகிறோம், இன்னைக்கு பிசாசனுடைய ஆளுகை செய்யறதுன்றத நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 2-3 வசனத்துல ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறத நம்ம கவனிப்போம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் நீதிமொழிகள் 21:2-3.
மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம்.
மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், ஆனால் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த நீதியும் நியாயமும் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்வதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னா, இப்ப இந்த நீதியும் நியாயமும் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு ஒரு நீதியும் இந்த உலகத்துக்கு ஒரு நியாயமும் உண்டு. இந்த உலகத்துக்குரிய நியாயம் தான் மேல 2வது வசனத்துல எழுதுறாரு, மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு நீதியாக நியாயமாக செம்மையாக தோன்றும். ஆனா ஆராய்ந்து பார்க்கிறாரு, ஆராய்ந்து பார்க்கறதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இவன் என்னுடைய நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆராய்ந்து பார்க்கறாரு. இதை குறித்து நம்ம நேற்று தியானிக்கும் போது பார்த்தோம், என்னுடைய நியாய பிரமாணங்களை நான் ஜனங்களுக்கு கொடுத்தேன், அந்த நியாய பிரமாணத்தின்படி அவங்க நடக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தேவன் வந்து ஆராய்ந்து பார்க்கிறாருன்னு சொல்லி லேவியராகமத்துல உபாகமத்துல நம்ம நேற்றைய முடிஞ்சுதான் நம்ம பார்த்தோம். அப்ப அததான் அவர் பாக்குறாரா, இருதயத்தை என்னுடைய வார்த்தையின்படி இவங்க நடந்து வர்றாங்களா இல்லையான்னு சொல்லி கர்த்தர் இருதயங்களை மெருத்து பாக்குறாரா. அப்போ மானசீகமா நீங்க பலியிடுவதை பார்க்கிறோம், என்னுடைய வார்த்தையை நீங்க கைப்பற்றுறதுதான் எனக்கு பிரியன்ற, ஏன்னா அவருடைய வார்த்தையிலதான் நீதியும் நியாயமும் அடங்கி. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம கைப்பற்றாதா தேவனிடத்துல அன்பு செலுத்துகிறோம்னு சொல்லி அர்த்தம். நான் தேவனத்துல அன்பா இருக்க அன்பா இருக்க அன்பா இருக்கன்னு சொல்றதுனால நம்ம தேவனத்துல அன்பு செலுத்தல, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே நாம் அவர் மேல் வைக்கும் அன்பான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ பலியிடுவதை பார்க்கணும், நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியம். நியாய பிரமாணத்தை கைக்கொள்வதே கர்த்தருக்கு பிரியம். ஏன்னா இப்ப நியாய பிரமாணத்தை கைக்கொள்வதேன்னு சொல்லி நம்ம உலகத்துல நம்ம வந்து செய்தி கொடுத்தோம்னு சொன்னா எல்லாரும் வந்து இவன் துருபதேசி அப்படின்னு, நியாய பிரமாணத்தை சிலுவையில் அரைஞ்சுதானே இவன் கை கொள்ள சொல்லி ஒம்போதிக்கிறான் அப்படின்னு சொல்லி தவறா எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் நியாய பிரமாணம் தான், மோசையினுடைய கிரியை மோசையினுடைய நாட்கள் சொல்லி ஒரு கண்ணோட்டத்துல அவங்க வளர்ந்துட்டாங்க, வளர்ந்து வர்றாங்க இந்த நவீன கிறிஸ்தவத்துல. ஆனா நம்ம அப்படி இருக்க முடியாது, ஏன்னா நியாய பிரமாணம் வந்து நல்லது, அது ஆவிக்குரியது, அது பரிசுத்தம் உள்ளது, அது ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் ஆளுமைக்குள்ள வரு. இப்போ நியாய பிரமாணம் நல்லதை பொறுத்துக் கொள்ளுகிறேன்னு இருதயங்களை ஆராய்ந்து போவார். தேவனுடைய வார்த்தையில நம்ம நினைச்சு இல்லாம நம்ம செய்கிற நன்மைகள் நீதிகள் நினைக்கப்படுவது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவத்துல எவ்வளவு பெரிய வளர்ந்த ஊழியர்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஜெப கோபுரங்களா இருக்கட்டும் அல்லது தேவனுடைய கூடாரங்களா காணப்படட்டும், எவ்வளவு வளர்ந்த ஊழியர்கள்லாம் உண்டு. ஆனா இவங்க எல்லாரும் பாவ பிரமாணத்துக்குள்ள மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு எத்தனாயிரம் கோடிகளை அவங்க செலவு பண்ணி நன்மையான காரியங்கள் செஞ்சாலும் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவ பிரமாணத்துக்குள்ள இருந்து அந்த கிரியைகளை அவங்க செஞ்சாலும் அவங்க செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. வசன ஆதாரம் அப்படியே அவங்க செய்த நீதிகள் நினைக்கப்படுவது கிடையாது. ஆனா கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா, செம்மையாக தோணணும், கர்த்தர் இருதயத்தை நிறுத்து பார்க்கணும்னு சொன்னா நீதியும் நியாயமும் செய்யணும். இந்த நீதியும் நியாயமும் எது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை அவிக்கிற விஷயங்களை நம்ம கை கொண்டே ஆகணும். பாவ பிரமாணங்கள் உள்ளவரான கை கொண்டே ஆகணும். இதைதான் தேவன் வந்து அதிகமா எதிர்பார்க்கிறார். வாசிக்க ரோமர் புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 30-35, ரோமர் 9:30-31 வாசிக்க.
இருக்க நாம் என்னவென்று சொல்லுவோம், நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடர்வதற்கான கல்லில் இடறினார்கள்.
முப்பதாவது வசனம் யாருக்கு சொல்றாருன்னா நமக்கு சொல்றாரு. முப்பதாவது வசனம் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம். நீதியை தேடாத புறஜாதியார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து வந்தது இஸ்ரவேலர் நம்முடைய பிள்ளைகளுக்காக தான் வந்தார். ஆனா நீதியை தேடாத புறஜாதிகளாக நம்ம தான் காணப்பட்டோம். புறஜாதிகளாக அந்நியர்களாக நம்ம வந்து அந்நாட்கள்ல காணப்பட்டோம். ஆனா அவங்க தன் மேல மண்ணை போட்டுக்கிட்டனால நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தனால நீதியை தேடாம புறஜாதியா கடந்த நம்ம அந்த நீதியை அடைந்தோம். நம்மகிட்ட வந்துட்டாரு. ஏன்னா அது விசுவாசத்தினால் உண்டான நீதி. ஆனா நீதி பிரமாணத்தை தேடிக்கொண்டிருந்த இஸ்ரவேலர்களோ, எங்க மோசேயினுடைய பிரமாணம், ஆபிரகாமின் பிரமாணம், யாக்கோபின் பிரமாணம், தேவன் எங்களுக்கு எழுதி கொடுத்த பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடினாங்க. ஆனா தேடியும் அந்த நீதி பிரமாணத்தை அவங்க அடையல. இந்த நீதி பிரமாணம்னா அது ஒரு வேற ஒரு பிரமாணம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளல. கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது அது நீதி பிரமாணம்ன்ற நீதியும் செம்மையும். இந்த இருதயத்தை தான் கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறாரு. அப்போ நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர்களோ அந்த நீதி பிரமாணத்தை அடையவில்லை. ஏன் அடையலன்னா அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுவதற்கான கல்லில் இடறினார்கள் சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ இந்த நியாய பிரமாணத்துல கிரியைகள் வந்து தனியா பிரிஞ்சு வருது. கிரியைகளை கொடுத்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். அப்போ இந்த நியாய பிரமாணம் வந்து நியாயமாகவும் நீதியாகவும் செம்மையாகவும் நீதி பிரமாணமாகவும் விசுவாசத்தினால ஆவிக்குரிய தன்மையில அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை விசுவாசத்துல தேடினால அந்த நீதியை நம்ம பெற்றுக்கொண்டோம். அப்போ மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள் அந்த நியாய பிரமாணத்தின் கிரியினால தேடினால அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அதை பெற்றுக்கொள்ள கூடாத அந்த நியாய பிரமாணத்தை பாவ பிரமாணங்களாக மாற்றப்படுது. அந்த பாவ பிரமாணத்துக்குள்ள இருந்த கிரியைகள் தான் இன்றைய நாட்கள்ல நவீன கிறிஸ்தவர்களை கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நியாய பிரமாணம் அதேவனுடைய வார்த்தை அது பிரமாணங்களாகவும் நீதியாகவும் செம்மையாகவும் நீதி பிரமாணங்களாகவும் ஆவிக்குரிய விஷயத்துல விசுவாசத்தினால அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தியானிக்கணும் இல்லையா. அப்போ நியாயம் நீதிமாக திரும்பும் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கணும். சரி, அடுத்து பிரமாணம் என்ற சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். தானியங்கள் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல எழுதப்படுது. பிரமாணம் சொல்லி எழுதப்படுது. வாசிங்க தானியல் ஆறுல எழுதியிருக்கிற இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிப்போம். இந்த சம்பவங்கள் என்ன நடக்குது அப்படின்றத நீங்க மேலிருந்து கீழ் வரைக்கும் வாசித்துக் கொள்ளுங்க. ஆனா இந்த நடக்கிற சம்பவத்துல மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கியது மாற்றப்படாதபடி நீ கையெழுத்திட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும். நீ கட்டளை இட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும். அப்ப நீங்க எழுதுற இந்த பிரமாணம் வந்து எப்படின்னு சொன்னா தானியேல் தீர்க்க தரிசனமாக தேவனுடைய வார்த்தைகளை பிரமாணங்களாக கொண்டு போறாரு. பிரமாணங்களாக கொண்டு போகப்படுச்சு. சரியா, அப்ப அந்த வசனத்தின்படி பார்க்கும்போது என்ன பண்றாரு சொன்னா மாறாத ஒரு பிரமாணம் சொல்லி இந்த இடத்துல அவரு வந்து மென்ஷன் பண்றாரு. ஏன்னா தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் ஜனங்கள் இடத்துல வரும்பொழுது அது பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப பிரமாணங்கள்னு சொல்லும் பொழுது அது வேற ஏதோ காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வாசி வச்சுட்டோம். நியாய பிரமாணம்னு சொன்னா அந்த வார்த்தையே தான் வந்தாதான் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. நியாய பிரமாணம் வந்தாதான் அது நியாய பிரமாணம் தேவனுடைய வார்த்தை அப்படி எடுத்துக்கொடுக்காது. நீதினு சொல்லி ஒரு இடத்துல எழுதப்பட்டிருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தை தான், நியாயப்பிரமாணம் தான் சொல்ல வருது, உண்மை உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதப்பட்டிருந்ததுன்னா அதையும் அது தேவனுடைய வார்த்தை தான், சத்தியம்னு எழுதப்பட்டிருந்தா அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். இதெல்லாம் நம்மளுடைய சிந்தையில நம்ம இதை வச்சுக்கணும். அப்போ இங்க தீர்க்க தரிசனங்களாக தேவன் தீர்க்க தரிசனங்கள் எழுதி கொடுக்கும் பொழுது, அந்த தாக்கியதை கட்டளையிடும் பொழுது, இது மாறாத பிரமாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு தீர்க்க தரிசிகள் மூலமா வெளிவர்ற பிரமாணம்னு சொன்னா அதுவும் நியாய பிரமாணங்கள் தான் அப்படின்றத வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிரமாணம் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தைகளை எடுத்து காமிக்கிற தியானிக்கிறதுக்காக. ரோமர்ல 3வது அதிகாரத்துல 26-28 வரைக்கும் வாசிப்போம்.
விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயோ அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம்.
என்ன பண்றாரு கவனிங்க, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது என்று. அந்த மேன்மை பாராட்டல் எங்கே அப்படின்னு சொன்னா, அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தேவன் எங்களுக்கு கொடுத்த நீதி பிரமாணம் இது, நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர்களும் அந்த நீதி பிரமாணத்தை அடையவில்லை. ஏன்னா அவங்களுடைய மேன்மை பாராட்டல் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது வந்து ஆவிக்குரியது. அந்த மேன்மை பாராட்டல் நமக்கு வந்துருச்சு, அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? நல்ல கவனிங்க, எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலேயா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப இந்த கிரியா பிரமாணம்னு சொல்லி எழுதியிருக்கனால இது என்னவா இருக்கும், ஏதோ வேற ஒண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம குழப்பிடக்கூடாது. கிரியா பிரமாணம் சொல்லியும் அது பழைய உடன்படிக்கையின் படி இருக்கிற நியாய பிரமாணத்தின் கிரியைகளை தான் சொல்ல வர. அவங்க எழுத்தின்படி செஞ்ச அந்த கிரியைகளை தான் கிரியா பிரமாணம்ன்ற. சில இடங்கள்ல வேதத்துல நியாய பிரமாணிகன் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப நியாய பிரமாணிகன் அப்படின்னு சொன்னா அது என்னன்னு குழப்ப கூடாது. நியாய பிரமாணத்தை கை கொள்றவங்க தான் நியாய பிரமாணிகள். அப்ப இங்க என்ன எழுதுறாரு, கிரியா பிரமாணம் சொல்லும் பொழுது இது ஒரு வேற ஒரு பிரமாணம் கிடையாது, இதுவும் நியாய பிரமாணத்தின் கிரியை கை கொள்றவங்க தான். ஏன்னா அதை நமக்கு படிக்கும் போதே அது வந்து புரிய வரும். கிரியா பிரமாணத்தினாலயா, எதனாலே அவர்கள் வந்து அது நீக்கப்பட்டது? விசுவாச பிரமாணத்தினால வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நியாய பிரமாணங்கள் நீக்கப்படுது. அதனால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமலில் விசுவாசத்தினாலேயே தான் நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்போ நியாய பிரமாணம் வந்து எப்படி ஒரு பலனற்றதா காணப்படுது? அதாவது நான் சொல்றது எழுத்தின்படி, விசுவாச பிரமாணம் வந்தனால, விசுவாசம் வந்தனால நியாய பிரமாணத்தின் கிரியைகள் வந்து நீக்கப்படுது. நியாய பிரமாணம் நீக்கப்படுது. நியாய பிரமாணம் நீக்கப்படுதுன்னு சொன்ன உடனே தேவனுடைய வார்த்தை நீக்கப்படுதுன்னு சொல்லி தயவு செய்து நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. ஏன்னா நியாய பிரமாணம் வந்து ரெண்டு விதமா கிரியை செஞ்சு வருது. முதல்ல நியாய பிரமாணம் தான் தேவனுடைய வார்த்தை என்பதையும் நான் ஆணித்தரமா நான் அதை ரெண்டு நாட்களும் உங்களுக்கு டைப் பண்ணிட்டே வரேன். ஏன்னா அதுல இருந்து மாறிடுது. ஏன்னா அதுதான் பேஸ். அது வந்து எப்படி பல கிளைகளை உண்டு பண்ணி கிரியைகளை நடப்பிக்குதுன்றத நம்ம பாக்குறோம். நியாய பிரமாணம் என்பது நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம் அப்படி பிரிஞ்சு வருது. பிரமாணம் என்பது கட்டளை, உடன்படிக்கை, பிரமாணங்கள், கற்பனை அப்படி பிரிஞ்சு வருது. இந்த பேச நம்ம நல்ல தரவா தெரிஞ்சுக்கிட்டாதான் நியாய பிரமாணம் நீக்கப்பட்டது, நியாய பிரமாணம் ஒளிந்து போச்சு அப்படின்றதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்ப நியாய பிரமாணம் தேவனுடைய வார்த்தைகளாகவே வருது. இது எப்படி ஜனங்கள் கையில கொடுக்கப்படுது, கிரியைகள் எப்படி பிரிஞ்சு வருதுன்றதெல்லாம் நம்ம லெசனா பார்க்க போறோம். நல்ல தரவா அதை நம்ம இந்த நிதானத்துல ஞானத்துல கொண்டு வரணும். அப்ப ஜனங்கள் வந்து கிரியைகள்ல செய்யும் பொழுது அந்த கிரியைகளுடைய காரியங்களை தான் கிரியா பிரமாணத்துன்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அப்ப கிரியா பிரமாணம்னு சொன்னா இது யார் கொடுத்தா எங்க இருந்து வந்துன்னு சொல்லி நம்ம தியானிச்சு நேரங்களை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிரியா பிரமாணம்னு சொன்னா அது வந்து கிரியைகளை குறிக்கும், சரியா? அப்ப விசுவாசத்தினாலதான் நியாய பிரமாணம் வந்து நீதி ஆக்கப்படுது. அப்ப நீதி ஆக்கப்படும் பொழுது நியாய பிரமாணம் வந்து எழுத்தின்படி வந்தது சிலுவையில அறையப்படுது. அது கிரியைகளோடு கூட நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த ரோமர் 7 21 25 வரைக்கும் இந்த நியாய பிரமாணத்தை வேறொரு காரியமா எழுதுறாரு. 7:21-25 வரைக்கும் வாசிச்சு பார்ப்போம்.
ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது.
சரி, நிர்பந்தமான மனுஷன் தான் இந்த மரண சரீரத்தில் நின்று யாருமே விடுதலையாக்குவா? அப்ப இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. 21 சொல்றாரு, நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டுங்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அது எப்படி அது அவங்கக்கிட்ட வந்து தீமை செய்கிற ஒரு பிரமாணம் காணப்படும்? அவர் வந்து பரிசுத்த ஆவியானவராச்சே, பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட தீமை செய்கிற ஒரு பிரமாணம் எப்படி காணப்படும்? அப்ப இங்க பிரமாணம்னு சொல்லி எழுதியிருக்கேன், இது என்ன அப்படின்னா, நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் எப்படி நன்மை செய்ய விரும்புறாருன்னா 22 எழுதுறாரு, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய பிரமாணத்தின் நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். அப்ப இந்த உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடின்னு சொன்னா, இந்த உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய ஒரு சப்ஜெக்ட், ஆவிக்குரிய விஷயத்தின்படி நன்மை செய்ய விரும்புகிறேன். எப்படி நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன், ஆவிக்குரிய விஷயமா இருக்குதே அதை வந்து நான் செய்யணும்னு சொல்லி விரும்புறேன். தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய காரியங்களை போதிக்குது, அதை குறித்து நான் பேசணும்னு சொல்லி, அதை குறித்து செய்யணும்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். ஆனா தீமை உண்டென்கிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ஆவிக்குரிய விஷயத்துல தேவனுடைய வார்த்தைகளை நியாய பிரமாணங்களை சொல்லி கொடுத்து நான் நிறைவேற்றணும்னு சொல்லி நான் விரும்புறேன், ஆனா தீமை என்கின்ற ஒரு பிரமாணம் எனக்குள்ள ஆளுகள் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, அதே நியாய பிரமாணம் தான் எழுத்தின்படி கிரியா பிரமாணத்தினால விசுவாசத்தை தேட நினைக்கிற அந்த இஸ்ரவேலர்களுக்கு நான் ஊழியம் செய்யறனே, அவங்களுக்கு போய் நான் செய்ய வேண்டியதா இருக்கு, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்களே, அந்த பாவ பிரமாணத்தை தானே அவங்க வந்து உயர்த்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஊழிய செய்கிறதான் இவர் வந்து எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் எனக்குள்ள ஆளுகையில இருக்குன்னு சொல்லி அவர் எழுத வர்றாங்க. அப்ப ரோமர் 7:22 சொன்ன வசனத்தின்படி, உள்ளாத மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். அப்ப நியாய பிரமாணம் அழிஞ்சு போச்சு, நியாய பிரமாணம் சிலுவையில் அறையப்பட்டதுன்னு சொல்ற மனுஷங்க இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க, உள்ளாட மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியான ஆவியில ஏவப்பட்டு சொன்ன அந்த வார்த்தைக்கு விடை கொடுக்க முடியாது இன்றைய நவீன கிறிஸ்தவத்தால. ஏன்னா இவங்க எல்லாம் நியாய பிரமாணம் முடிஞ்சு போச்சு, சிலுவையில் அறிஞ்சான்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு அறிய முடியல. நம்மளும் அதே சிந்தையில நம்ம பயணிக்க கூடாது. ஏன்னா நியாய பிரமாணம் நல்லது, பரிசுத்தம் உள்ளது, கற்பனை நீதியாகவும் செம்மையாகவும் அது காணப்படுது. தேவன் நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகள் மேல் பிரியமாயிருக்கிறார். இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். இதெல்லாம் நம்ம தியானிச்சுக்கிட்டே வரோம். அப்ப அது அத்தனையும் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றதாக, உள்ளான மனுஷனுக்கு உண்டானதாக அது காணப்படுது. பிரமாணத்துக்கு செய்யறேன்னு சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது, அந்த பாவ பிரமாணம் என்பது இஸ்ரவேலர்கள் செய்த கிரியைகளுக்கு நான் போய் ஊழியம் செய்ய வேண்டியதா இருக்குதே, அதனாலதான் என்ன இந்த பாவ சரீரத்துல இருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? ஏன்னா பிரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு அப்போஸ்தலனாகிய சவுலை வந்து தேவன் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலர்களுக்கு அப்போஸ்தலர்களாக பேதுருவை அவர் தெரிந்து கொண்டார். அப்போ அந்த பாவக ஊழியத்துல பாவ காரியங்கள்ல பாவ பிரமாணத்துல சிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இவர் ஊழியம் செஞ்சனால தேவனால் இவர் தெரிந்து கொள்ளப்பட்டனால 7:24 ரோமர்ல சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் என்று யாருன்னு ஊழியம் செய்ய படிக்கும். அதனாலதான் அவர் கடந்து போறாரு கர்மத்திலே. அப்போ அந்த அந்த பிரமாணத்தை இங்க பாவ பிரமாணம்னு சொல்லி எழுதுறாரு. கிரியா பிரமாணம்னு சொல்லி பார்த்தோம், பாவ பிரமாணம்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு தேவனுடைய நியாய பிரமாணம் ஆதிக்குரியது, அதை மாம்சத்தின்படி எழுத்தின்படி எழுதி கொடுத்துட்டாரு. அந்த எழுத்தின்படி இருந்த கிரியைகளை பாவ பிரமாணம்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அது ஆவிக்குரிய விஷயம், இருதயத்துல எழுதப்படணும், அவங்களுக்கு இருதயத்துல இருந்தும் அதை கை கொள்ள முடியாதனால எழுதியும் கையில கொடுத்தாரு. அது கற்பலைகள் எழுதிட்டாரு, இருதயத்துல எழுத வேண்டியது கற்பலைகள் எழுதி கொடுத்துட்டாரு. அது விசுவாசத்துக்குள்ள வராதனால, அது பாவத்துக்குள்ள போனதுனால என்ன பண்றாரு, அதுக்கு பாவ பிரமாணம், அதுக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டியதா இருக்குன்னு சொல்லி எழுதுறாரு. இங்க பாவ பிரமாணம், கிரியா பிரமாணம், நீதி பிரமாணம், பிரமாணம், நியாயம், நீதி, செம்மை, எப்படிலாம் மொழி எப்படிலாம் கிளைகள் பிரிஞ்சு 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 வருதுன்றத நம்ம கவனிக்கிறோம். இவ எத்தனையும் நியாய பிரமாணம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்துதான் கிளைகளா பிரிஞ்சு போகுது. அதுக்குதான் இதெல்லாம் எடுத்து காட்டுறேன். பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிற தானியலையும், பாவ பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிற ரோமரையும், கிரியா பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களையும் ரோமர்ல எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறோம். இது அத்தனையுமே தேவனுடைய வார்த்தைகளாக தான் மையப்படுத்தும். அந்த தேவனுடைய வார்த்தைன்ற ஒரு காரியத்துல இருந்தா இதெல்லாம் கிளைகளை பிரிஞ்சு போகும், அது தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் 2 நாட்களாக இந்த காரியங்களை தேவனுடைய வார்த்தையே நம்ம கொஞ்சம் தியானிச்சுட்டு வரோம். சரியா, கிரியா பிரமாணம், பாவ பிரமாணம் அப்படிதான் எழுதப்படுது. சங்கீதம் 18:21-24 வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 18:21-24.
வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை, அவர் முன்பாக நான் மனம் உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் என்னுடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பல்லழித்தார்.
ஆமா, இப்ப இந்த வசனத்துல நீங்க கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய வழி அப்படின்னு சொல்லி எழுதுறாரு, கர்த்தருடைய வழிகள் அப்படின்ட்டு. 22 வசனத்துல அவருடைய நியாயங்கள் அப்படின்றாரு, அதே 22 அவருடைய பிரமாணங்கள் அப்படின்னு எழுதுறாரு. இதெல்லாம் குழப்பத்துல நம்ம கொண்டு வந்துடக்கூடாது, இதெல்லாம் குழப்பத்துல நமக்கு கொண்டு வந்துடக்கூடாது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம ரொம்ப டீப்பா போய் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் தான், எல்லாமே நியாய பிரமாணம் தான். அதனாலதான் நான் வந்து ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரு தூரத்துல இருக்க ஒன்னு கூப்பிடும் பொழுது வான்னு சொல்லலாம், வான்னு சொல்ல வாங்கன்னு சொல்லலாம், கம்முன்னு சொல்லலாம், ஆனா அர்த்தம் ஒண்ணுதான். அதனாலதான் இவரு வந்து பேசும் பொழுது இப்படி சொல்றாரு, அவருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன், அவருடைய நியாயங்களையும் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லைன்ற எல்லாமே தேவனுடைய வார்த்தையை தான் டிபெண்ட் பண்றாங்க. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, நியாய பிரமாணம் தெரிய வரும்போது நமக்கு நியாயம் பிரமாணம் வழி எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைகள் தான் அப்படின்றது நல்லா தெரிய வருது. அப்போ ஆவிக்குரிய விஷயத்துல அப்போ அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்ல வருதுன்னு தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வசனங்களும் ஒரு ஒரு அதிகாரங்கள் எல்லாம் படிக்கும்பொழுது அவருடைய வார்த்தை என்ன நீதியை போதிக்குது, எந்த நியாயங்களை போதிக்குது, எந்த நேர்மையை போதிக்குது, எந்த பிரமாணங்களை போதிக்குது, எந்த கட்டளைகளை போதிக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வரும் இந்த நியாய பிரமாணத்தை அறியும் போது. இதே சங்கீதத்துல 119:64-66 வரைக்கும் வாசிங்க. 119:64-66 வரைக்கும்.
கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர், உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன்.
இப்ப இந்த இடத்துல கற்பனைகள் உள்ள கொண்டு வராரு. இந்த இடத்துல கற்பனைகள், உங்களுடைய கற்பனைகள் மேல் நான் விசுவாசமா இருக்கிறேன் சொல்லி எழுத காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். கர்த்தா பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியுங்கிற. ஏன்னா ஏன் போதியம் அப்படின்னு சொல்றாருன்னா, சங்கீதக்காரன் தாவீதும் வந்து விசுவாசிகள் சந்ததியில்தான் அவரும் காணப்படுறாரு. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனா இருந்தாலும் யாக்கோபு, ஈசாக்கு, தாவீது அவங்க எல்லாருமே இந்த விசுவாச சந்ததியில்தான் வராங்க. ஏன்னா பிரமாணங்கள் வந்து எழுதி கொடுத்தாலும் அதுல இருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு தெரிய வரணும். அப்போ அந்த பிரமாணங்களை நீ எனக்கு போதியன்னு சொன்னாலும் அந்த நாட்கள்ல இருந்து அவங்களுக்கு அது அறியும்படியான அறிவு கொடுக்கப்படல. ஆனா விசுவாசத்துல இவங்க எல்லாருமே தேவனிடத்துல வந்து சேர்றாங்க. சங்கீதங்களும் ஈசாக்கு அப்ரஹாம் எல்லாரும் விசுவாசத்தினுடைய சந்ததிகளாக காணப்படுறாங்க. ஏன்னா இந்த நியாய பிரமாணத்துல அது ஆவிக்குரியதா இருக்கு. அந்த நாட்கள்ல அந்த ஆவிக்குரிய காரியங்களை அறிக்கிற அறிவு கண்கள் வந்து கொடுக்கப்படல, விசுவாச சந்ததிகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா நிறைய காரியங்கள் அவங்களுக்கு மறைக்கப்பட்டது. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாத்தையுமே தேவன் போதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. அதுவும் இந்த பிரமாணங்களை அறிந்தவங்களோடு கூட பேசுறதுல அவர் இன்னும் உற்சாகமா இருக்கார். அதனாலதான் ரோமர் 7:1 எழுதாரு, நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே நான் பேசுகிறேன். அப்ப இந்த நியாய பிரமாணங்களை குறித்து எழுதும் பொழுது பிரமாணங்கள்னு சொல்லி எழுதியிருக்கிறத கற்பனைகள் கட்டளைகள் எழுதியிருக்கிற எல்லாத்தையும் நம்ம கவனிக்கிறோம். அப்போ 64வது வசனத்துல எழுதுறாரு உமது பிரமாணங்கள் எழுதுறாரு, 65ல் எழுதுறாரு உமது வசனத்தின்படின்னு எழுதுறாரு, 66ல் எழுதுறாரு உம்முடைய கற்பனைன்னு சொல்லி எழுதுறாரு. இந்த மூணுமே ஒரே காரியத்தை தான் போதிக்க வருது, ஒரே சம்பவத்தை தான் சொல்ல வர்றாரு. உமது பிரமாணங்கள், உமது வசனம், உம்முடைய கற்பனை அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. எல்லாமே நியாய பிரமாணம் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்றத நினைக்கிறோம். அப்போ இந்த நியாய பிரமாணத்துல இருந்து நீதிகள் எப்படி வெளியே வருது? இப்ப இதுவரைக்கும் நம்ம கடந்த தினங்களுக்கு முன்பாக இருந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தேவனுடைய வார்த்தை நியாய பிரமாணமாக இருக்கு. நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம், பிரமாணம், கட்டளை, கற்பனை அப்படின்னு எழுதப்பட்டிருக்க காரியங்கள் எல்லாம் நம்ம தியானிக்கிறோம். இதெல்லாம் இதை குறிச்சுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்ப இந்த பழைய உடன்படிக்கையில இருந்து அந்த நியாய பிரமாணங்களை வந்து ஏன் தேவன் வெறுக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். இப்ப தேவன் வந்து வெறுக்கும்போது ஏன் அப்படின்னு சொன்னா, அதை எழுத்து வடிவமா கொடுத்துட்டாரு. அதை கவனிக்கணும். ஏன்னா நியாய பிரமாணம் ஆவிக்குரியது, அத கற்பனைகள் என்ன பண்ணிட்டாரு, புஸ்தகத்துல வந்து நீதி எழுதிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் தொடர்ந்து அப்படியே மோசையா இருந்தாலும் அதுக்கப்புறம் தேவன் கொடுத்த வார்த்தைகள், மோசி எழுதின வார்த்தைகள் எல்லாமே அதை வந்து அவங்க மாம்சத்தின்படி இருந்ததுனால எழுத்தின்படி கொடுத்துட்டார். அதுல இருக்கிற ஆவியை வந்து தியானிக்க முடியல அவங்களால. இன்றைய காலகட்டங்கள் எப்படி இருக்குதோ அதே போலதான் அன்றைய காலகட்டங்களையும் இருந்தது, மாறவே இல்லை, சேம். அப்படியே ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா, அந்த நாட்கள்ல ரத்த பலி இருந்தது, இந்த நாட்கள்ல வந்து அதை புரஜாதிகள் அந்நியர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவத்துக்குள்ள இன்னும் ரத்த பலிகள் எங்க செய்யறாங்கன்னு தெரியல. ஆனா காலப்போக்குல அது வந்தாலும் வந்துடலாம். இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் காணப்பட்டனால தேவன் அந்த நாட்கள்ல ரத்தம் செஞ்சது இல்லாம பாவம் மன்னிப்பே இல்லைன்றதுனால தேவன் அது அந்த நாட்கள் வந்து அதை அக்ரி பண்ணாரு. ஏன்னா எழுதின அந்த பிரமாணங்கள்ல அப்படிதான் இருக்குது. யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இதெல்லாம் நியாய பிரமாணங்கள் தான். அப்ப தேவன் எழுதி கொடுத்த இந்த பிரமாணங்கள் எல்லாத்தையும் நீங்க வாசிக்கும் பொழுது பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அந்த பலி, இப்படி நிறைய பலிகளை எழுதி தர, நிறைய கிரியைகள் எழுதப்படுது. இந்த கிரியைகள், இந்த பலிகள், இதெல்லாத்தையும் கோர்ந்து கவனிக்கும் போது எல்லாம் தேவனுடைய வார்த்தை, அதுல இருக்கிற அந்த ஆவிக்குரிய காரியங்கள் இன்றைக்கு நம்மளால தியானிக்க முடியுது. ஒரு ஆறு அடிக்கப்படும் பொழுது அது தேவனுடைய ஒரே பேரான குமாரன், இதெல்லாம் நமக்கு தெரிய வருது, அவங்களுக்கு அது தெரிய வரல. அதனால ஆறு அடிச்சு பலியை செலுத்திடுறாங்க. அப்ப இப்படிப்பட்டதான இந்த நியாய பிரமாணம், பாவ பிரமாணம் வேதத்துல எழுதப்படுது, கிரியா பிரமாணம் சொல்லி வேதத்துல எழுதப்படுது. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து முடிவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா தேவன் எழுதிதான் கொடுத்தார் நியாய பிரமாணத்தை, அந்த ஆவிக்குரிய காரியங்களை அவங்க செய்ய முடியல. அப்ப மாம்சத்தின்படி பாவத்தின்படி அவங்க செஞ்சிட்டு இருக்கனால இதை எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இது எல்லாம் மரணத்துக்குள்ள வருது. யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இதுல இருக்கு பாருங்க, இதுல எல்லா பலிகளும். ஏன்னா இது வந்து லா, இது வந்து சட்டம், அந்த நாட்கள்ல இருந்த சட்டம், நியாய பிரமாணம். ஆனா இதுல ஆவிக்குரிய விஷயம் தான் தேவனுக்கு உகந்தது, இது அந்த நாட்கள்ல முடியல, அத்தனையும் மரணத்துக்குள்ள வருது. இந்த மரணத்துக்குள்ள இருக்கிறது தான் தேவன் என்ன பண்ணாரு, ஒரு மீட்பை உண்டு பண்ணணும்னு சொல்லி சிலுவைக்கு கொண்டு வர்றாரு. அவ்வளத்தை தன் மேல ஏற்றுக்கொண்டு சிலுவைக்கு கொண்டு வர்றாரு. அவர் எப்படி பாவமானார், எப்படி சாபமானார்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சில தினங்கள் கடந்த நாட்கள்ல நம்ம அதை தியானிச்சோம். எல்லாத்தையும் தன் மேல அந்த நுகத்தை ஏற்றி மரணத்துக்கு கொண்டு வந்து இவர் ஆவியானவராக இருந்து அதே நியாய பிரமாணத்தை நமக்கு ஆவிக்குரிய விஷயமா அவரே சகல சத்தியத்தையும் நமக்கு போதித்து வழி நடத்துற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு புதிய பிரமாணங்கள் ஆவிக்குரிய காரியங்கள். அப்ப இந்த காரியங்களை குறித்து ரோமர்ல 8வது அதிகாரத்துல 2-9 வரைக்கும் வாசிக்கும் பொழுது நமக்கு புரிய வரும். ரோமர் 8:2-9 வரைக்கும்
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டே. அதெப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தியோ ஜீவனும் சமாதானமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்போ 2வது அது ஆவியின்படி எடுக்கப்படாதபடியால் எப்பொழுதுமே நாங்கள் தேவனுடைய வார்த்தை நாங்கள் கீழ்ப்படி அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கண்டுபிடிய கீழ்ப்படி வருதுன்றாலே அது ஒரு ஆவிக்குரிய விஷயமா தான் இருக்குது.
சூப்பர் 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 எக்ஸலன்ட், கரெக்டா இருக்கீங்க சிஸ்டர். எல்லாரும் இந்த வசனத்தை இந்த கான்செப்ட்ல இதை கொஞ்சம் தியானத்துல கொண்டு வாங்க. அப்ப நியாய பிரமாணம் ஆவிக்குரியது நல்லது, நியாய பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சே ஆகணும். ஆனா மாம்ச சிந்தைகள் இருந்தனால அவங்க பாவ பிரமாணத்துக்குள்ள அவங்க வந்து பாவ பிரமாணத்துல ஆட்கொண்டிருந்ததுனால இவங்க அந்த ஆவிக்குரிய விஷயங்களை இவங்களால பண்ண முடியாதனால மாம்ச சிந்தையில இருந்தனால நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமல் அதுக்கு போயிருச்சு. நியாய பிரமாணம் நல்லது, அது ஆவிக்குரிய விஷயமா நம்ம தியானிக்கணும். அப்ப நியாய பிரமாணத்துல எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் என்னன்னு தியானிச்சு பார்க்கும் பொழுது அந்த நாட்கள் எழுதப்பட்டிருந்தது தசமாவை பார்த்த பொறுத்து அது வந்து ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைங்களுக்கும் விதவைகளுக்கும் கொடுக்கப்படணும்னு சொல்லி எழுதியிருந்தத அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட சம்பவங்களையும் கண்டுபிடிக்க முடியல. கூடாரங்களை குறித்து எழுதுறாரு, அதனுடைய மறைமுகம் தெரிய வரல. ஆலயத்தை எழுதுறாரு, அதனுடைய மறைமுகம் தெரிய வரல. வஸ்திரங்களை எழுதுறாரு, அதனுடைய ரகசியம் தெரிய வரல. அவங்க எல்லாம் மாம்ச சிந்தையில இருந்தனால நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாம கொண்டு வந்துருச்சு. ஏன்னா நியாய பிரமாணம் ஆவிக்குரியது. இப்ப உடனே கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஒரு இடத்துல வேற இடத்துல அப்படியே படிச்சுக்கிட்டே வரும்போது வேற எங்கன்னா சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உடன்படிக்கைன்னு திரும்பி இருக்கும், டக்குன்னு அப்படி திரும்பி போகும். நியாய பிரமாணம் படிச்சிருப்போம், அடுத்த வசந்த பிரமாணம் இருக்கும், கற்பனை இருக்கும், டக்குன்னு டைவர்ட் ஆகி உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வந்துடும். ஒன்னும் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. தேவனுடைய நிதானத்தோடு கூட அது தேவனுடைய வார்த்தைகள்ன்றத நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இது எந்த காரியத்துல எந்த பக்கம் சொல்ல வருது, என்னத்த சொல்ல வராருன்ற அந்த தொலைநோக்கு பார்வையோடு கூட நம்ம முன்னும் பின்னும் இந்த தியானிக்கும் போது அந்த உடன்படிக்கைனா என்னன்றது தெரிய வந்துடும்.